நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈரான் நாடு 1979 இஸ்லாமிய குடியரசு நாடாக மாறிய பின்னர் ஈரான் சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டம் அங்கு நடந்து கொண்டுள்ளது. இதற்கான காரணங்களையும் இனி ஈரானில் என்ன நடக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் முன்வைக்கும் கருத்துக்களையும் தொகுத்து முன்வைக்கிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப ஒரு பரபரப்பான டாபிக்கோட நம்ம பேச போறோம். ஈரான் வந்து பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல. இப்ப ஈரான பொறுத்த அளவுல மக்கள் ஏன் வந்து பெரும் போராட்டத்தில் இப்போது குதித்துள்ளார்கள்?
ஈரானில் பொதுமக்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இறங்குவது இது முதல் தடவை அல்ல ரைசல். ஆனால் முன்னைய போராட்டங்கள் பெண்களுக்கான உரிமை தொடர்பான போராட்டங்களாகவும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்களாகவும் இருந்தன. ஆனால் இந்த முறை இடம்பெற்று வரும் போராட்டம் வித்தியாசமானது. பணவீக்கம் காரணமாக ஏற்பட்ட உணவுப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாகவும், குறிப்பாக சமையல் எண்ணெய் மற்றும் இறைச்சி, அரிசி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாகவும், உணவுப் பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் தட்டுப்பாடு காரணமாகவும், டெஹரான் நகரில் ஒரு பகுதியில் கடந்த டிசம்பர் இறுதி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் இன்று நாடு தழுவிய விதமாக 180 நகரங்களுக்கு பரவி இருப்பதாக அறிக்கைகள் சொல்கின்றன. வர்த்தகர்களுள் ஒரு சாராருக்கு அமெரிக்க டாலரை குறைந்த நாணய மாற்று வீதத்தில் வாங்க மத்திய வங்கி வசதி செய்ததால் எஞ்சிய வர்த்தகர்கள் பொருட்களை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும், பலர் கடைகளை மூட வேண்டி ஏற்பட்டதாகவும், இதனால் சந்தையில் பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பாரம்பரியமாக அரசுக்கு ஆதரவான பல வர்த்தகர்கள் அரசுக்கு எதிராக திரும்பியதாகவும், ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. வறுமை மற்றும் மத பிரிவுகளுக்கிடையே உள்ள சமூக ஏற்ற தாழ்வுகள் காரணமாக அரசுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் இப்போது உக்கிரமடைந்திருக்கின்றன. ஈரானின் சுப்ரீம் லீடர், உயர்பீட தலைவர் அயட்டுல்லா அலி கொமேனிக்கு நேரடியாக சவால் விடும் வகையில் டெத் டு கொமேனி என்ற கோஷங்கள் ஓங்கி ஒலித்து வருகின்றன ரைசல்.
இப்ப சத்யநாதன், இப்ப ஈரான்ல வந்து போராட்டங்கள் நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இந்த போராட்டத்தை பொறுத்த அளவுல அது வர வர தீவிரமாக வந்துகிட்டே இருக்கு. இப்படி தீவிரமடை என்ன காரணம்?
பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அவற்றின் தட்டுப்பாடு என்பவற்றை முன்வைத்து 3 முன்னர் ஆரம்பித்த இந்த போராட்டம் ரைசல் ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும் என்ற போராட்டமாக இப்போது மாறி இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு, நிர்வாக சீர்குலைவு, நிர்வாகத்தில் பரவி போன ஊழல்கள் என்பவற்றை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டங்கள் இப்போது நடக்கின்றன. பணவீக்கம் இப்போது 40% உயர்ந்திருக்கிறது. ஈரானிய ரியாலின் பெறுமதி வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இப்போதைய நாணய மாற்று வீதப்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு 11 லட்சம் ரியால் என்ற சமன்பாட்டில் ரியால் இருக்கிறது. ஈரானிய அரசுக்கு எதிரான பொருளாதார தடைகள், பணவீக்கம் மற்றும் ராஜதந்திர மட்டத்திலான தனிமைப்படுத்தல், டிப்ளோமேட்டிக் ஐசோலேஷன் என்பன காரணமாக ரியால் பெறுமதி இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போராட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே இந்த மோதல்களில் 650 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 1000 என்று பிந்தி கிடைத்த செய்தி ஒன்று சொல்கிறது. இவர்களுள் குழந்தைகளும் அடங்குவர் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நியூ ஏஜென்சி என்ற அமைப்பின் அறிக்கையின்படி 10,700 அதிகமான பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1979 பதவிக்கு வந்த இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிராக நடந்திருக்கும் மிகப்பெரிய போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது. சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என்ற லட்சக்கணக்கானவர்கள் நாடு முழுவதும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதை தடுக்கும் நோக்கில் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி இணைப்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு வெளி உலக தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக கொல்லப்பட்டவர்களின் உடல்களை பிரேத கிடங்குகளில் போடப்படுவதை காட்டும் வீடியோக்களை அரசு வெளியிட்டு வருவதாக அறிக்கைகள் சொல்கின்றன. ஈரானின் தலைவர் பதவி விலக வேண்டும், பொது தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.
சரி, இப்ப கோரிக்கைகள் ஓங்கி ஒலித்தாலும் கூட ஈரான் அரசு என்ன சொல்கிறது, அதோட நிலைப்பாடு என்ன சத்யநாதன்?
வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலாலேயே இந்த போராட்டங்கள் நடப்பதாக ஈரான் அரசு சொல்கிறது. ரைசல், அதற்கான ஆதாரங்களை அது முன்வைக்கவில்லை என்ற போதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளே இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருப்பதாக அது குற்றம் சாட்டுகிறது. எது எப்படி இருப்பினும் போராட்டங்கள் ஒழிக்கப்படும், அரசு பின்வாங்காது என்று தலைவர் அலி கொமேனி கூறியிருக்கிறார். நிலைமை இப்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இதை வேறு எந்த அறிக்கைகளும் உறுதி செய்யவில்லை. போராட்டங்களின் உக்கிரத்தையும் தீவிரத்தையும் வைத்து பார்க்கும் போது 47 வருடமாக பதவியில் இருக்கும் கடும்போக்கு இஸ்லாமிய அரசின் இறுதி நாட்கள் தான் இவை என்று எண்ண தோன்றுவதாக அரசியல் அவதானிகள் பலர் தெரிவிக்கிறார்கள்.
சத்யநாதன், இப்ப ஈரானை பொறுத்தளவுல நிறைய போராட்டங்கள் நடந்துள்ளன. இப்ப கடந்த 47 ஆண்டுகளாக இல்ல, இப்ப இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அந்த மாதிரி சொன்ன அந்த பெரும் போராட்டத்துக்கு பிறகு நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்ப கேள்வி எப்படின்னா, இப்ப முன்னால நடந்திருக்கிற போராட்டங்களுக்கும் இப்போது நடக்கின்ற போராட்டங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்?
இந்த வித்தியாசத்தை பார்க்கிற போது ரைசல், இதற்கு முன்னர் இல்லாத வண்ணம் அரசுக்கு எப்போதும் ஆதரவு வழங்கும் இந்த பசாரிஸ் என்ற கடை உரிமையாளர்களை இந்த முறை போராட்டங்களை ஆரம்பித்ததும் இவர்கள் மிக சக்தி வாய்ந்த அமைப்பினர் என்பதும் பிரதானமாகும். இவர்களது ஆதரவுடன் தான் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன், இஸ்லாமிய புரட்சி அமைப்பு ஆட்சிக்கு வர முடிந்தது. மன்னர் ஷாவை அகற்ற போராட்டத்துக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கும் முதுகெலும்பாக இந்த வர்த்தகர்கள் அப்போது செயல்பட்டார்கள். கடந்த 100 ஆண்டுகால வரலாற்றை பார்த்தால் இந்த பசாரிஸ் என்ற கடைத்தெரு வியாபாரிகளே ஈரானின் அரசியல் மாற்றங்களில் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த முறை போராட்டங்கள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பானதாக ஒருபுறமும் ஆட்சி மாற்றம் தொடர்பானதாக மறுபுறமும் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் கோருபவர்கள் வெளிநாடுகளின் கூலிப்படைகள் என்று அரசால் வர்ணிக்கப்படுகிறார்கள். இதோடு 1979 நாட்டை விட்டு வெளியேறிய மன்னர் ஷாவின் புதல்வர் நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் ஒரு சாரார் கோருவதும் இம்முறை ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு என்று சொல்லலாம்.
சத்யநாதன், இப்ப மேக் இட் ஆர் பிரேக் இட்னு சொல்ற மாதிரி இப்ப அமெரிக்கா தான் இதை வந்து இந்த போராட்டம் வெற்றி பெறுமா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கின்ற சக்தி அப்படின்னு பார்க்கப்படும் இந்த பின்னணியில அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன?
நிலைமை மோசமாகும் பட்சத்தில் அமெரிக்கா தலையிடும் என்று அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். அப்பாவி போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா அவர்களை காப்பாற்ற ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று ட்ருத் சோஷியல் என்ற சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார்.
We're watching the situation very carefully. I've made the statement very strongly that if they start killing people like they have in the past, we will get involved. We'll be hitting them very hard where it hurts.
ஆனால் வெனிசுவேலாவின் நிர்வாகத்தின் தலையீட்டின் பின்னணியில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி பல ஊகங்களே தெரிவிக்கப்படுகின்றன. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தன்னை அழைத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் வரை பேச்சுவார்த்தைகளில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளதாக மற்றொரு செய்தி சொல்கிறது. அதே நேரத்தில் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் விதமாக இலான் மஸ்க் அவர்களின் ஸ்டாலிங் என்ற இணைப்பை செயல்படுத்துமாறு அதிபர் ட்ரம்ப் இலான் மஸ்கிடம் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பேகர் கலிபாஃப் தெரிவித்திருக்கிறார்.
சத்யநாதன், இப்ப 1979 ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி அப்போதைய மன்னர் ஷா இருக்கிறார் இல்லையா? ஆமா, அவரோட மகன் ரேசா பலாவி இப்ப வெளிநாட்டில் இருந்து கொண்டு நாட்டுக்கு திரும்பி நிர்வாகத்தை பொறுப்புக்கு நான் தயார் என்று சொல்லி வருகிறாரே, அதை பற்றி எப்படி பாக்குறீங்க? அது என்ன தகவல்?
ஊழல், சர்வாதிகாரம் போன்ற குற்றச்சாட்டுகளோடு அமெரிக்காவின் கைப்பாவையாகவும் இயங்கி வந்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் தான் அந்த போராட்டங்களின் பின்பு 1979 பதவியில் இருந்த மன்னர் ஷா வெளியேற வேண்டி நேர்ந்தது. அவரது மகன் ரஷா பஹலாவி அவரது வாழ்நாளில் பெரும்பகுதியை அமெரிக்காவிலேயே கழித்தவர். அவருக்கு இப்போது வயது 65. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இடைக்கால நிர்வாகத்தை பொறுப்பேற்க தான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
But it is important that we have a good process established so the world understand and the people of Iran most importantly understand exactly this time how we're going to achieve that. Unlike what happened 47 years ago, where nobody really had a clue what it would mean to have what Khomeini planned for Iran. And by the time they woke up to it, it was too late. And I've stepped in at their request to provide them with that process. I'm committed to that to ensure that we end up with a democratic alternative in Iran.
ஈரானில் ஒரு சாரார் அவர் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ள போதும் வெள்ளை மாளிகையோ அல்லது மேற்கு நாடுகளோ அதற்கு அனுசரணையாக சாதகமான நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்கவில்லை.
மிக நன்றி சத்யநாதன். ஈரான் பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. மீண்டும் சந்திப்போம். நாம
மீண்டும் சந்திப்போம் ராய்சு. நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.